कामाक्षि सत्कुवलयस्य सगोत्रभावात् आक्रामतिश्रुतिमसौ तव दृष्टिपातः किञ्च स्फुटं कुटिलतां प्रकटीकरोति भ्रूवल्लरी परिचितस्य फलं किमेतत्। இத கட்டாட்சசத்துக்கத்துடைய 92வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கவித்துவமும் இருக்குது, ஒரு நல்ல உபதேசமும் இருக்குது. அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஸ்லோகம், அதை சொல்லிக் கொடுத்தா தான் புரிஞ்சிக்க முடியும். குவலயம்னா நீலோத்பலம், நீளமாக இருக்கக்கூடிய தாமரை போன்ற ஷேப்பில் இருக்கிற ஒரு புஷ்பம். அந்த புஷ்பத்தை போல உன்னுடைய கட்டாட்சம் இருக்குது. சத்குவலேச சகோத்திர பாவாத், அதோட உறவுனால ஆக்ராமதி ஸ்ருதி மசௌ, உன்னுடைய கட்டாட்சம் ஸ்ருதின காது, கண்ணு காது வரைக்கும் நீண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். இந்த நீலோத்பலம் போல் இருக்குது, காது வரைக்கும் நீண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. தவ திருஷ்டி பார்த்தா ஸ்ருதிம் ஆக்ராமதி, காது வரைக்கும் நீண்டிருக்கு. ரெண்டாவது பார்ட்டில் கிஞ்ச ஸ்புடம் குட்டிலதாம் பிரகட்டி கரோதி ப்ரூவல்லரி பரிச்சிதஸ்ய ஃபலம் கிமேத்தது. ஆனால் அவனுடைய கட்டாட்சம் ப்ரூவல்லரினா புருவக்குடி, புருவக்குடிங்கிறது ஒரு வில்லு போல் வளைஞ்சு தானே இருக்கும். அந்த புருவக்குடியோட சேர்ந்ததுனாலே என்னமோ உன்னுடைய பார்வையும் கோணலாகிடுது அப்படிங்கிறார். அது ஒரு கடைக்கண் பார்வை அப்படின்னு ஓர பார்வை பார்க்கும்போது கோணலாக இருக்க மாதிரி தானே இருக்கும். அதனால் அந்த புருவக்குடியோட தொடர்புனால் உன் பார்வை கோணலாக இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது அந்த ஒரு வெட்கத்தோடு கூடிய கோணல் பார்வை, நீலோத்பலம் போன்ற அழகு, காது வரைக்கும் நீண்டிருக்கிறது, புருவக்குடி அதோட அழகு, இது எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். அதனால் அது ரொம்ப காமாட்சியுடைய கட்டாட்சத்துக்கு வர்ணனைங்கிற அளவில் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதில் உள்ள அர்த்தம் என்னென்னா, இதை எப்படி பிரிச்சுக்கணும்னா, காமாட்சி சத்குல சவயசிய சகோத்திரபாவாத்து அப்படின்னு பிரிச்சுக்கணும். சத்குலம்னா நல்ல குலத்தில் பிறந்தவர்கள், சவயசிய சவயசியானா ஒரே வயசுக்காரா ஃப்ரெண்ட்ஸ், சகோத்திரபாவாத்து ஒரே கோத்திரத்தில் பிறந்தவா தயாதிகள் உறவுக்காரா, நல்ல குலத்தில் பிறந்து நல்ல நண்பர்களும் நல்ல உறவுகளும் இருந்தால் ஒருத்தன் ஸ்ருதி மார்க்கத்தில் போவான், வேத மார்க்கத்தை அனுசரித்து நல்ல வழியில் நடப்பான். அப்படி இல்லாமல் கோணல் பெருவழிகளோடு சேர்ந்தால் கோணலாயிடும் லைஃபு அப்படிங்கிறது இதோட தத்துவம். நேத்தி சொல்லும்போது மகாபெரிவா சுவாமிகள், சிவன் சார், ரமண பகவான் அப்படின்னு அவளெல்லாம் ஸ்மரிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒன்று ஞாபகம் வந்தது, இவா எல்லாரையும் கைடு பண்ணது பெரிவா தானே. பெரிவா தான் சுவாமிகளை பாகவத ராமாயணம் படிச்சுட்டுரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி இங்கே இந்த இடத்துல போய் படி சுவாமிகள் பெரிவா சொல்லி புது பெரிவாத்துலேயும் பாலபெரிவாவுடைய பூர்வாசிரம அப்பா அம்மாவுக்கு படிச்சிருக்கார். அதே மாதிரி பல க்ஷேத்திரங்களில் பெரிவா சொல்லி போய் பாகவதம் படிச்சிருக்கார். அதே மாதிரி சிவன் சார் பெரிவா சொல்லி கும்பகோணம் மடத்தோட லைப்ரரியை பார்த்துட்டு அப்போ தான் இந்த புஸ்தங்கள்லாம் எழுதினார். ரமண பகவான் கிட்ட பால் பிரண்டனை மகாபெரிவா தான் அமிச்சா. அதிலிருந்து தான் ரமண பகவான் அந்த யோக மார்க்கத்தை அவளுக்கு சொல்லி ஆத்ம விசாரம்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் உலகத்துலேருந்து அந்த பால் பிரண்டன் சர்ச் இன் சீக்ரெட் இண்டியான்னு புக் எழுதினப்படினா உலகத்துலேருந்து நிறைய பேர் எல்லா மூலையிலேருந்தும் ரமண பகவான்கிட்ட வந்தா. அதே மாதிரி ஒன்று ஞாபகம் வருது, மேட்டூர் சுவாமிகள் அவர் சன்னியாசி, அவர் பாட்டு காசி வரைக்கும் நடந்தே போயிருக்கார் எந்த ஆபத்தையும் நினைக்காம. அப்படி இருந்தவர் 1008 குடம் கங்கை ஜலத்தை பெரிவாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப தூய்மையாக அந்த கங்கை ஜலத்தை அங்கே லாரியில் ஏற்றி காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வரா. பெரிவா அந்த லாரியை பிரதட்சிணம் பண்ணிவிட்டு இதை போய் நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு எனக்கு பிரசாதம் கொண்டு வாங்குறா. அந்த மாதிரி அந்த 1008 குடத்தையும் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய லிங்கம், அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு குடத்தை அந்த அபிஷேக தீர்த்தத்தை ஒரு குடத்தில் பிடிச்சு வந்து பெரியவாட்டை கொண்டு வந்தேன், பெரியவா உன் கையால் எனக்கு அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி தனக்கு அபிஷேகம் பண்ண சொல்கிறான். அதுக்கு முன்னாடி மேட்டு சுவாமிகள் தினமும் பாலாத்துக்கு சைக்கிளில் போய் தான் முதல்ல மணலில் குடஞ்சி அதுலேருந்து ஜலம் எடுத்து தான் ஸ்நானம் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி மணல் குடஞ்சி ஜலம் எடுத்துலேருந்து பெரியவாளுக்கு ஸ்நானத்துக்கு கொடுப்பார். அப்படி அந்த பெரியவா ஸ்நான கைங்கரியம் பண்ணது கங்கை ஜலத்தையே கொண்டு வந்து அதை ஒரு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை பெரியவாளுக்கு அபிஷேகத்துக்கு கொண்டு வந்து தானே தன் கையால் பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கார். அந்த புண்ணியம் பெரியவா அங்கே கங்கை கண்ட சோழபுரத்தில் ஐப்பசி பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அந்த பெரிய லிங்கம் அதுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பால் ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டி, அவர் இன்ஜினியர் அதனால் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டினதான், ஏன்னா மேலே அரிசியை வடித்து வடித்து கொட்டின்னு இருந்தால் கூட அந்த லிங்கத்தை மூட முடியாது. அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கட்டி அப்புறம் அந்த லிங்கம் முழுக்க நிறைக்கிற அளவுக்கு அரிசி வடித்து அங்கே அன்னாபிஷேகம் பண்ணார். இப்போது 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த க்ஷேத்திரமே அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா வயல்கள்லேயும் நல்லா விளைஞ்சு ஒவ்வொரு வருஷமும் அன்னாபிஷேகம் விசேஷமாக பண்ணுறா. அங்கே அந்த க்ஷேத்திரமே ரொம்ப சூட்சமாகிடுது. அது மாதிரி பெரியவா கூட சம்மந்தப்பட்டவா எல்லாரும் எப்படி தன்னையும் உஜ்ஜீவனம் பண்ணிட்டு உலகத்துக்கும் க்ஷேமத்தை பண்ணுறா அப்படிங்கிறது சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த காமாட்சி சத்குவலயஸ்ய சகோத்திரபாவாத் ஆக்ராமதி ஸ்ருதிமசௌ தவ திருஷ்டி பாத்தா அப்படின்னு ஒரு சத்தான இடத்துல நமக்கு சம்பந்தம் கிடச்சிடுச்சுன்னா வாழ்க்கையே எப்படி ரொம்ப எலிவேட் ஆகிடுறது, ரொம்ப தூய்மையாகிடுறது, எப்படி வேத மார்க்கத்தில் போயிடுறாவா அப்படிங்கிறது சொல்கிறேன். வீணான் மாமாவோட ஒரு ரெக்கார்டிங்கில் கேட்டேன். வீணான் மாமா வேதாந்தம் தர்க்கம் ரெண்டுத்துலேயும் எக்ஸ்பர்ட். ஆனால் அவர் அந்த ரெக்கார்டிங்கில் சொல்லிகிட்டு இருந்தார், எனக்கு லிட்ரேச்சர் தான் ரொம்ப பிடிக்கிறது, இதுதான் பேராந்தமாக இருக்குது. பெரிவாளுக்கு மூக்க பஞ்சத்தை 500 ஸ்லோகமும் மனப்பாடம். இந்த ஸ்லோகம்லாம் பெரியவா ரொம்ப விரும்பி சொல்வா. பெரியவா எந்தெந்த ஸ்லோகங்களில் காமாட்சியை என்னென்ன வர்ணத்தில், எத்தனை ஸ்லோகங்களில் கருப்பாக வர்ணிச்சிருக்கார், எத்தனை ஸ்லோகங்களில் சிவப்பாக வர்ணிச்சிருக்கார், பச்சையாக வர்ணிச்சிருக்கார் அப்படின்னு பெரியவா சொல்வா. அப்படி பெரியவாளுக்கு மூக்க பஞ்சத்தை இல்லை இஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், நான் இந்த லிட்ரேச்சர் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், ஆனால் அந்த தர்க்கம் தெரிஞ்சதுனால ஒரே அர்த்தம் சொல்லாமல் பலவிதமாக அதை புரட்டி புரட்டி என்ஜாய் பண்ண முடியறது அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த பெரியவா பழக்கத்தினால வீணாதன் மாமாவுக்கு லிட்ரேச்சரில் பிரியம் ஏற்பட்டு அவர் முதல்ல வேறு படிச்சிருந்தாலும் லிட்ரேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கு பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. அப்படி பெரியவா மாதிரி ஒரு ஞானியுடைய சம்பந்தம் ஏற்பட்டால் எல்லாரும் எவ்வளோ பெறாந்தப்படுறாங்கிறதுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் பெரியவா வேத நிறைய திரும்பவும் தழை தோங்க பண்ணினா, சிவன் சார் நீதி போதனைகள் பண்ணியிருக்கார் ஏணிப்படிகள் மாந்தர்கள் மூலமாக, அதெல்லாம் நமக்கு முடியுமோ இல்லையோ சுவாமிகள் காமிச்ச பக்தி வழி நம்மால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் சுவாமிகள் சொல்கிற பக்தி வழி பெரியவா சொன்ன எல்லா வேத நெறிகளையும் கௌரவிச்சுட்டு ரொம்ப ஹம்புளாக நாமத்தை சொல்கிற பக்தி நெறி, அதே மாதிரி சிவன் சால் சொல்கிற எல்லா சத்தியம் நல்லடக்கம் அதெல்லாமும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுற பக்தி. ஹிப்போக்ரஸி இருக்கக்கூடாதுங்கிறது தான் சிவன் சாரோட மெயின் தீம். அந்த மாதிரி ஹிப்போக்ரஸியினை விட்டுடு, உனக்கு பக்தி கூட நானே தரேங்கிற மாதிரி இருக்கும் அவரோட புஸ்தத்தில். அந்த மாதிரி அந்த சுலபமான ஒரு கோயிலில் விளக்கேற்றுறது, நாக்கில் நாமத்தை சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு பக்தி நெறியில் ஹானஸ்ட்டாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு சார் சொல்கிறது தான் சுவாமிகள் சொல்வார். இது விஷயத்தில் சுவாமிகள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். ஒரு பர்சனல் அனுபவம் சொல்கிறேன். சுவாமிகள்கிட்ட வந்து நான் பழகின பின்ன சுவாமிகள் என்னை ரொம்ப தனிமைப்படுத்தினார். அவர் அந்த மண்டால வேணுகோபால நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் வாத்தில் போய் இருக்கும்போது பாடம் எடுப்பார். அப்புறம் அவர் சொல்லி கொடுத்ததை தனியாக நீ ஆற்றிலே உட்காந்து படிம்பர். சுவாமிகள் அவருடைய மற்ற பக்தர்கள் இருக்கிற இடத்துக்கெலாம் ஆற்றுக்கெலாம் சுவாமிகள் போயிருக்கும்போது நான் போனால் 5 நிமிஷத்தில் என்னை ஒரு பிரசாதம் கொடுத்து டிஸ்போஸ் பண்ணுவார். நான் ரொம்ப சிரமப்பட்டு போவேன், அவர் உடனே என்னை அமுச்சுருவார், நீ தனியாக உட்காந்து படி அவருடைய பக்தர்கள் அவரை தான் பார்க்க போகிறேன். அது கூட அவர் அதாவது ஆல்மோஸ்ட் யாரோடையும் பழக்கூடாது, எந்த சங்கத்துலேயும் பழக்கூடாதுங்கிற மாதிரி தனிமைப்படுத்தினார். மடத்தில் போய் பெரியவா கிட்ட சுவாமிகள் பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார், அங்கே போய் நமஸ்காரம் பண்ண கூட அதே மாதிரி 5 நிமிஷத்தில் என்னை பிரசாதம் கொடுத்து அமிச்சிட்டார். அப்படி ஆனால் அப்படி தனிமைப்படுத்தி அவர் சொன்ன அந்த சாஸ்திரநாம பாராயணம் பண்ணதில் தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்சிது. 5 நாள் பாகவதம் பண்ணும்போது 100வது பண்ணார், அது கூட வராதுன்ட்டார். அதே மாதிரி பெரியவாளுடைய குரல் அப்போ தான் டேப்பில் வந்துட்டுருந்தது, எனக்கு வாங்கிறதுக்கு பணம் இல்லை. சுவாமிகளுடைய பக்தர் ஒருத்தர் அதை வெளியிட்டார், நான் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன்னு. வாங்கிக்கூடாதுன்ட்டார், உனக்கு கிடைக்கும்போது கிடைக்கும், அப்புறம் இப்போ கிடச்சிது எனக்கு. அந்த மாதிரி யார்கிட்டேயும் எந்த ஆப்ளிகேஷன் போகக்கூடாது, யார்கிட்டேயுமே நெருங்கி பழக்கூடாது. என்னென்னா அவர் அந்த பாகவதத்தில் காலம் என்னமாக இருக்குது, இந்த காலத்தில் எல்லாரோடையும் போய் பழகினா எல்லா விதமான பேச்சும் வந்துடும், வெறும் பேச்சில் 1 நிமிஷம் கூட போகக்கூடாது அப்படிங்கிறது சுவாமிகளுடைய விருப்பம். ஸ்திரீ தன நாஸ்திக வைரி சரித்திரம் நஸ்ரவணீயம் அப்படின்னு நாரத பக்தி சூத்திரத்தில் இருக்குது. அதே மாதிரி அபிமான தம்பாதிக்கம் தியாஜ்யம் அப்படின்னு இந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக வேறு பேச்சுக்கே இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தனிமையாக உட்காந்து நீ இந்த பாராயணங்கள் பண்ணிட்டுரு அப்படின்னு என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண. அந்த மாதிரி தனிமையில் பஜனம் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஆனந்தத்தினால்தான் இதில் எனக்கு இவ்வளோ தூரம் பிடிப்பு வந்ததுங்கிறதுக்கு சொல்கிறேன். அது அப்பத்தியம் மாதிரி சுவாமிகள் எவ்வளோ பெரிய ஞானத்தினால் அடைய வேண்டியதை பக்தியினால் அடையலாம், நாம ஜபம் பண்ணு, வேறு எந்த விரத நியமங்களும் வேண்டாம், எந்த க்ஷேத்ராடனமும் வேண்டாம் அப்படிலாம் அவர் சொல்கிறாருன்னா, யோக யாகம்லாம் வேண்டாம் அப்படின்னு மகான்கள் சொல்கிறான்னா அதெல்லாம் பண்ண வேண்டாம், நாம ஜபம் பண்ணால் நாம ஜபத்தை இடையறாது பண்ணணும். மனசில் பகவான் வர வரைக்கும் அவருடைய கிருப்பை ஏற்படுற வரைக்கும் மற்ற விஷயங்களுக்கு இடம் கொடுக்கூடாது, மற்ற உலக வியாபாரத்துக்கு இடம் கொடுக்கூடாது. வேறு வழி இல்லாமல் உலக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் அதை ஒரு குற்ற உணர்ச்சியோடு பண்ணுமே தவிர அதுவும் ஒரு சத்சங்கம் நினச்சி ஏமாறக்கூடாது. அப்படிங்கிறதுனால்தான் எதிலுமே நீ பழகாத, யாரோடையுமே பழகாத இந்த பஜனத்தை பண்ணிட்டுரு அப்படின்னு கொஞ்ச நாள் அந்த ஒரு பிடிச்சி வச்சு எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தார். அதோட பலத்தினால நான் இது இவ்வளோ தூரம் விரும்பி பண்ணிட்டுருக்கேங்கிறதுக்கு சொல்கிறேன். காமாட்சி சத்குவல யஸ்ய சகோத்ரபாவாத் ஆக்ராமதி ஸ்ருதிமசௌ தவ திருஷ்டிபாதஹ கிஞ்ச ஸ்புடம் குட்டிலதாம் பிரகடீகரோதி ப்ரூவல்லரி பரிசித்தஸ்ய ஃபலம் கிமேதத். இந்த ஸ்தோத்திர பாராயணங்கிற சத்சங்கத்தை வச்சு உலக வியாபாரங்கிற துஸ்ஸங்கத்தை விலக்கி நம்ம பகவானுடைய கிருப்பை ஏற்படுற வரைக்கும் பஜனம் பண்ணிகிட்டே போகணும். நமஃ பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.